கல் தீ அல்ல, ஆனால் இது காமம் தீ. அது மட்டுமல்ல, நெஞ்சினும் நினைப்பரோ நினைந்துளோர் தமை மிஞ்சிய துயர் அடைய ஈண்டை உய்த்துமே உய்த்து மேல் மிஞ்சிய பவக்கடல் வீழ்த்தும் ஆதலால் நஞ்சினும் தீயது நலம் இல் காமமே. இந்த காமத்தை பற்றி சொல்லும் பொழுது நெஞ்சிலேயும் இதை நினைக்கலாமா, நினைக்க தகாது என்று சொல்லும்படியாக இதை கச்சியப்பர் பாடுகிறார். அருணகிரிநாதருடைய பல பாடல்களிலே இதை விருத்ததாக வரும். நிறைத்தனித்தல நீள்மடி மாலைகள் பொறுத்த வெற்புணைமார் முலை மேல் அணி நெறித்தனை குழல் வாழ்வெளி மாமுதி மதிமுகமானார் வெளித்த சிற்றுடை மேல் கலை ஆடையை உடுத்த உடுத்து அத்தமுழோர் தமையே மயில் நிரப்பி நித்தமும் வீதியில் நேருரு நெறியாதே கரைத்திதக்குயல் போல் மொழி மாதர்கள் வலைக்குளிர் சுழலாவகையே உன களற்றுதித்திடு வாழ்வுனதான் மனதுரமேவி கதித்த பத்திமைசால் அடியார் சபை மிகுத்துளி குண பாதகனே உயர் கதிக்கு அடுத்து உயர்வாகவுமே அருள் உரையாதோ என்று பாடுவார். இது மட்டுமல்ல, பல இடத்துல எத்தனையோ பாடல்
கருவினுருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்து மதனாலே கரிய கூழல் மாதர் தங்கள் அடிச்சுவடு மார்புதைந்து கவலை பெரிதாகி நொந்து மிகவாடி அரகர சிவாயவென்று தினமும் நினையாமல் நின்று அருசமய நீதியொன்றும் அறியாமல் அச்சனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலைவாசல் நின்று அனுதினமுன்னாணமின்றி அழிவேனோ மதனானே கரிய கூழல் மாதர் தங்கள் அடிசுவடு மார்புதைந்து கவலை பெரிதாகி நொந்து மிகவாடி.
இது அப்படியே இவர் சொல்லும்படியாக இவர் காசியப்புமுனிவர் என்ன செய்தார், அது மாதிரி கரிய குழல் மாதர் தங்கள் அடி சுவடு மார்புதைந்து கவலை பெரிதாகி நொந்து மிகவாடிம்பர் அறிவழிய மயல் பெருக உரையுமர விழி சுழல அனல் அவிய மல முழுக அகலாதே அணையும் மனை அருகில் உற வெறிவி அழ உறவும் அழ அழல் நிக அழலில் நிகர் மரவிய மரலியனை அழையாதே சிறியுமிரி வினை கரண மறுவு புலன் ஒழிய உயர் திருவடியில் அணுக வரம் அருள்வாயே என்று சொல்லும்படியாக இதையெல்லாம் மறந்து நான் உன்னை அடைய வேண்டும் என்று பாடுவார் அருணகிரிநாதர். இப்ப நம்ம செய்யக்கூடியது எப்படின்னா, அதுக்கு ஒரு அருணகிரிநாதருடைய திருப்புகள் உண்டு. கலக வாழ்வில் வேலோ சேலோ மதுரவாய் மொழி தேனோ பாலோ கரிய வார்குழல் காரோ கானோ துவரோவாய் களமும் நீழ்கமுகோம் தொழ்வேயோம் உதரமானது மாலேற்பாயோம் களபவார் முலை மேரோ கோடோ இடைத்தானும் இளையோதோ மலர்வேதானோன் எழுதினான் இலையோ வாய்ப்பேசீர் இதன்னமோ நமினாரே பாரீர் என மாதர் மாதர் இரு கண் மாயையிலே மூழ்காதே உனது காவிய நூலாராய்வேன் இடர்படாதருள் வாழ்வே நீயே தரவேணும் மதுரையான வினோதா நாதாம் பழனிமேவு குமாராதீராம் மயூரவாகன தேவா பானோ பெருமாளே மாத இருக்கண் மாயையிலே மூழ்காதே உனது காவிய நூலாராய்வேன் இடப்படாதருள் வாழ்வே நீயே தரவேணும் பழனிமேவு குமாராவானோர் பெருமாளே.
இது அப்படியே நமக்கு பொருந்தும். என்ன,
இதிலே மாட்டிக்கொள்ள கூடாது. மாதர் இரு கண் மாயையிலே மூழ்காதே. இப்படி மூழ்காமல் இருக்க உனது காவிய நூல் ஆராய்வேன். ஸ்காந்தம் கந்த புராணத்தை ஆராய்ந்து கொண்டிருப்போம். நாம் இடர்படாத ஒரு வாழ்வே, இந்த மோகத்தினாலே இடர்படாத ஒரு வாழ்வே, நீயே முருகா நீயே தரவானம் என்று சொல்லும்படியாக மதுரையான வினோத நாதா பழனி மேவு குமாராதீராம் மயூர வாகன தேவா வானோர் பெருமாளே. இந்த மாதர் இருக்கண் மாயையிலே மூழ்காமல் இருக்க வேண்டும் என்று பரமகிரிநாதர் பல திருப்புகளிலே அழுவார். ஏன், என்ன அது? யோசித்து பாருங்கள். இறைவன் ஒரு இயற்கையை ஏற்படுத்தி இருக்கின்றான். இந்த மனம் என்பதும் திருமணம், மனம் என்பதும் காமம் என்பதும் ஒரு இயற்கையினுடைய சக்தியாக இருக்கலாமே தவிர இது நம்மை அழிக்கக்கூடிய சக்தியாக மாறிவிடக் கூடாது. ஆனால் எதுவுமே அப்படித்தான், அளவுக்கு மிஞ்சும் பொழுது எல்லாமே மாறிவிடுகின்றது, நம்மை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. முதலிலேயே நம்ம ஒரு சில கருத்துக்களை பார்த்தோம். இந்திரன் சீர்காழியிலே இருக்கக்கூடிய வனதேவத்தை இந்திராணியினுடைய நகைகளை கொண்டு வந்து கொடுத்த பொழுது காமத்தினாலே வருந்திக் கொண்டிருந்தான் என்று நம்ம பின்னாலே இருக்கக்கூடிய அந்த சரித்திரங்களை முதல்ல பார்த்திருக்கிறோம். அதனாலே முருகப்பெருமான் அவனை தன்னுடைய சிவபூஜையிலே, குமாரபுரி என்று சொல்லும்படியாக அந்த சிவபூஜையிலே சேஞ்ஞலூர், எப்படி நம்ம மிகச்சிறந்ததான திருத்தொண்டர் புராணத்திலே அவருக்கு சண்டிகேஸ்வர நாயனாக, சண்டேஸ்வர நாயனாக, நாயனாராக யார் இருந்தாரோ அவர் அவதரித்த தலம் அந்த சேஞ்ஞலூர் என்று சொல்லக்கூடிய குமாரபுரியிலே முருகப்பெருமான் இந்திரனை ஈடுபடுத்தினார் என்கின்ற சரித்திரத்தை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஒரு சில கருத்துக்கள் மட்டும் யோசித்து பார்க்கலாம். இந்த காமம் என்பது என்ன, எதுக்காக காமம்? காமம் என்பதற்கு வடமொழி சொல்லுக்கு அப்படியே சொன்னால் ஆசைன்னு அர்த்தம், அவ்வளவுதான். காமம்னா வேற ஒண்ணுமே கிடையாது. காமம் என்பது ஆசை என்கின்ற பொருள், அவ்வளவுதான். இந்த உடலிலே ஏற்படக்கூடிய இந்த உடற்காமம் என்று சொல்லக்கூடிய காமம், உடற்காமம் இறைவனாலே வம்ச விருத்திக்காக இந்த உலகத்திலே உயிர்கள் மீண்டும் தோற்றுவிக்கப்படுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது, அவ்வளவுதான். ஆனால் இந்த காமத்திலே முழுகி, இந்த காமம் தீ என்று சொன்னோம் இல்லையா, உள்ளினும் சுட்டிடும் உணரும் கேள்வியில் கொள்ளினும் சுட்டிடும் என்று சொல்லும்படியாக ஒரு தீயானது அங்கே தீபமாக விளக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக ஒன்று கொடுக்கப்பட்டது. ஆனால் அதிலேயே நாம் நம்மை பற்ற வைத்துக் கொண்டு நாம் அழுகிறோம் அந்த காமத்தீயிலே என்று சொன்னால் அது அதனுடைய குற்றமா நம்முடைய குற்றமா? ஏன் அழுகிறோம், அதுதான் முக்கியமான விஷயம். ஏன் அழுகிறோம், இது எங்கிருந்து தோன்றுகிறது, எப்படி வருகிறது, கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். காமம் என்பது என்ன? காமம் என்பது ஒரு மனத்தினுடைய செயல். காமம் அல்லது ஆசை, இந்த உடற்காமம் நன்றாக கவனிக்க உண்டு, உடற்காமம் சந்ததி விருத்திக்காக உடலிலே ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் மனமானது அந்த உடலிலே ஈடுபடும் பொழுது, மனமானது அந்த உடலிலே ஈடுபடும் பொழுது, இதை பற்றி வெறுத்து ஒதுக்க வேண்டாம், தயவு செய்து புராணம்னா இது அவசியமே இல்லைன்னு வெறுத்து ஒதுக்காதீர்கள். என்ன என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். என்ன என்று தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த காசியப முனிவரை பற்றி நம்ம பார்த்தது சரியாக இருக்கும். இந்த உடலிலே வரக்கூடிய இந்த தீயானது சந்ததிகளுக்காக ஏற்படுத்தப்பட்டது. இது இறைவனுடைய அம்சம், நினைத்து பார்க்க வேண்டும். இது இறைவனுடைய அம்சம். ஏன்னா இரண்டு காரணங்கள் உண்டு. ஒரு காரணம், இந்த உயிர்களெல்லாம் ஏதோ ஒரு உடலை எடுத்து தன்னுடைய கர்மங்களை கழிக்க வேண்டும். அதற்கு இந்த உலகத்திலே வம்ச விருத்தியானது, அத சந்ததியானது ஏற்படுத்தப்பட வேண்டும். இது மனிதனுக்கு மட்டுமே இல்லை, எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் இது பொருந்தும். அது மரமாக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி, அல்லது மனிதனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு தங்களுடைய வம்ச விருத்திக்காக, மனிதர்களுடைய விருத்திக்காக மனிதர்களுக்கு, மிருகங்களினுடைய விருத்திக்காக வளர்ச்சிக்காக மிருகங்களுக்கு, மரங்களுக்கும் கூட, மரங்களும் கூட இந்த மகரந்த சேர்க்கை என்று சொல்லுகின்றோமே, இது ஒரு இயல்பான ஒரு விஷயம். அதனால்தான் அதற்கு உடற்காமம் என்று பெயரிட்டார்கள். அது ஒரு இயல்பான ஒரு விஷயம், இது இயற்கை. ஆனால் அது உடலிலே மட்டும் இருந்துவிட்டால் அது இயற்கை. நன்றாக கவனிக்க வேண்டும், இது உடலிலே மட்டும் இருந்துவிட்டால் அது இயற்கை. ஆனால் உடலை தாண்டி அது மனத்தை தீண்டுகின்ற பொழுது, மனமானது அதிலே ஈடுபடுகின்ற பொழுது, அது இயற்கையை விஞ்சியதாக மாறுகின்றது, நம்மை அழிக்க முற்படுகின்றது. எப்படி? மனம் வந்து பஞ்ச இந்திரியங்களோடு மட்டுமே செயல்பட முடியும். நன்றாக கவனியுங்கள், உங்களுக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு பொருளை மனத்தினாலே நினைத்து பார்க்க முடியாது, மனத்தினாலே நினைத்து பார்க்க முடியாது. இப்போ சுவாமி விவேகானந்தர் ரொம்ப அழகா ஒரு கருத்து சொல்லுவார், எருமைகளுக்கு ஒரு கடவுள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த எருமைக்கு இருக்கக்கூடிய கடவுளுக்கு ஒரு 1000 கொம்புகள் இருக்கலாம். ஏன்னா எருமை தலை எப்படி இருக்குமோ அதை வைத்து தான் எருமைகளுடைய கடவுள் இருக்க முடியும். எருமைகளினுடைய கடவுள் எருமையை அடிப்படையாக வைத்துத்தான் இருக்க முடியும். மனிதனுடைய கடவுள் மனிதனை அடிப்படையாக வைத்துத்தான் இருக்க முடியும். அதனால் தான் முருகப்பெருமானை சொல்லும் பொழுது அழகியவனாக வினோ என்றும் இளையாய் அழகியாய் ஏறுண்டான் ஏரே என்று சொல்லும்படியாக, நமக்கு உள்ளே எதெல்லாம் சிறப்பு என்று நினைக்கிறோமோ அத்தனை சிறப்புகளையும் இறைவன் கொண்டிருக்கின்றான் என்று நாம் நினைக்கின்றோம். ஆறுமுகம் கொண்டவனாக இறைவன் வருகின்றான். அந்த குணங்களை பகவான் என்று, ஆறு குணங்களை பகன்னா ஷண்ணு அர்த்தம், ஆறு குணங்களை பகவான் என்று சொல்லும்படியாக, ஆறு குணங்களை உடையவனாக, எந்த குணங்கள் நமக்கு வேண்டும் என்று மனிதனுக்கு அடிப்படை தேவையாக இருக்கிறதோ அந்த குணங்களை கொண்டிருக்கக்கூடியவன் இறைவன். ஆக நம்முடைய கல்பினமா அந்த மனது இருக்கிறதே, மனது நினைப்பதற்கு பஞ்சேந்திரியங்களும் அவசியம், பஞ்சேந்திரியங்களும் அவசியம். நுணுக்கமாக கவனிக்க வேண்டும், இந்த பஞ்சேந்திரியங்கள் இல்லாமல் மனத்தினாலே நினைத்து பார்க்க முடியாது. கேட்டதையோ அல்லது பார்த்ததையோ, நுகர்ந்ததையோ, சுவைத்ததையோ, தொட்டதையோ வைத்துத்தான் மனத்தினாலே ஈடுபட முடியுமே தவிர ஒன்றுமே இல்லை. உணர்ச்சியே இல்லாத ஒரு மனிதன், அவனுக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, நாவினாலே சுவைக்க முடியாது, மூக்கு நகர முடியாது, உடலினாலே தொட முடியாது என்று சொன்னால் அவனுடைய மனம் கற்பனை சக்தியை இழந்து விடுகின்றது. அந்த மனத்தினாலே நினைத்து பார்க்க முடியாது என்று கேட்ட ஒரு அடிப்படை அந்த மனத்துக்கு கிடையாது. மனத்தினாலே நினைத்த பொழுது மனமானது தேக்கி வைத்திருக்கின்ற நீரை போலவே, ஒரு அணையிலே தேக்கி வைத்திருக்கின்ற நீரை போல, அது வடிகால்கள் மூலமாகத்தான் வர முடியும். இந்த வடிகால்கள் எல்லாம் நமக்கு நாக்கு, மூக்கு, கண்ணு, காது, உடல் என்று சொல்லும்படியாக இந்த 5 பொறிகள் வழியாகத்தான் மனது செயல்பட முடியும். அது மனமானது செயல்பட்டு இந்த உடலை இயக்குகின்றது. இந்த 5 பொறிகள் வழியாக வருகின்றது. இது அடிப்படையான விஷயம். இரண்டாவது, இப்ப வரும் பொழுது இந்த உடற்காமத்திலே 5 பொறிகளும் ஈடுபடுகின்ற காரணத்தினாலே மனமானது மிக வேகமாக இந்த 5 பொறிகளிலே, இந்த உடற்காமத்திலே ஈடுபடுகின்றது. அதனால தான் இதுக்கு சிற்றின்பம் என்று பெயர் கொடுத்தார்கள். ஒரு காஃபி என்கின்ற ஒன்றை சுவைக்கின்றோம், நாக்கும் மூக்குக்கும் மட்டும்தான் இங்க வேலை. உடனே சில சமயங்கள்ல கண்ணுக்கு இருக்கலாம், ஏன்னா பார்த்தாலே பயமா இருக்கும் காஃபி. சில பேருக்கு காஃபி குடிக்கலன்னு சொன்னா பைத்தியமே பிடிக்கும் காலையில. அவங்க பல் விளைக்கிறாங்களோ சாமி கும்பிடுறாங்களோ அதெல்லாம் கிடையாது, முதல்ல காஃபி கொடுக்கணும், குடிக்கலன்னு சொன்னா அடுத்தவன் செத்தான். இது ஒரு காஃபி. அது மட்டும் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் உண்டு இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் உண்டு. அதே போலத்தான் சாப்பிடுகின்றோம், ஏதோ எந்த பொருள் வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த பொருள் ஒரு லட்டுன்னு இருக்கிறது, அது பார்க்கப்படுகிறது குஞ்சாலாடு அப்படின்னு சொல்லணும். அப்படி கலர் கலராகவோ இல்லை சின்ன சின்ன இதாக பூந்தியாக இருக்கிறது, கண்ணாலே பார்க்கிறோம், மனம் இருந்தால் அதை முகருகிறோம், நாக்கினாலே சுவைக்கிறோம், தொட்டு பார்க்கிறோம், காதால கேட்க முடியுமோ? முடியாது. இப்போ ஒவ்வொரு புலன்களினாலே ஒன்றை மட்டும்தான் படிக்கிறோம். படிக்கும் பொழுது கண் மட்டும் ஈடுபடுகின்றது, வாய் ஈடுபடலாம், அவ்வளவுதான். நல்ல புஷ்பம் இருக்கிறது, புஷ்பத்தை சுவைக்க முடியாது, அதை நுகருகின்றோம். அங்கிருந்து ஒரு நல்ல தாமரை புஷ்பம் இருக்கிறது, அதை என்ன செய்கின்றோம், மூக்கினாலே நுகருகிறோம். காதினால ஏதாவது பண்ண முடியுமா? முடியாது. நல்ல வீணா கானம் இருக்கிறது, இல்ல கத்திரி கோபிநாத் சாக்ஸோபோன் வாசிக்கிறார் அப்படியே நகமோமோ, இல்ல ஏதாவது ஒரு நல்ல பாடலானது வந்து கொண்டிருக்கிறது கேட்கிறோம், காது அங்கே ஈடுபடுகிறது, நம்ம வேற என்ன பண்ண முடியும், காது மட்டும்தான் ஈடுபடும். இப்போ 5 பொறிகளும் ஒரு ஆட்டத்தை நாட்டியத்தை பார்க்கிறோம், இல்ல தாமரைப்பூவை ஒரு உதாரணம் வைத்துக் கொள்ளலாம், தாமரைப்பூவையோ ஒரு லட்டையோ இல்லது அவருடைய சாக்ஸோபோனையோ கேட்கிறோம் என்று சொன்னால் காதுக்கு மட்டும்தான் சங்கீதத்தை கேட்கும் பொழுது வேலை. தாமரைப்பூவை பார்க்கும் பொழுது கண்ணுக்கும் மூக்குக்கும் நம்முடைய உடலுக்கும் மட்டும்தான் வேலை. லட்டை பார்க்கும் பொழுது நாக்குக்கும் மூக்குக்கும் கண்ணுக்கும் மட்டும்தான் வேலை. எல்லா பொருளுக்கும் என்ன, அங்கே எல்லா பொறிகளுக்கும் அங்கே வேலை கொடுக்க இயலவில்லை. ஆனால் இந்த உடற்காமம் என்கின்ற தன்மை வரும் பொழுது ஐந்து பொறிகளும் அங்கே ஈடுபடுகின்றன. ஆன காரணத்தினாலே அதை சிற்றின்பம் என்று மனம் முழு வேகத்தோடு அங்கே ஈடுபடுகின்றது. இதுதான் அடிப்படை. காமம் ஏன் பெரியதாக ஆனதுன்னா இந்த மனமானது முழுமையாக ஈடுபடுகிறது. இங்க ஒரு சின்ன நுணுக்கம் கவனிக்க வேண்டும். மனிதன், மிருகங்கள், மரம் முதலிய செடிகொடிகள், அதாவது தாவர ஜங்கம்கள் என்று தாவரங்கள், மிருகங்கள், மனிதன், இந்த மூன்றிலே மனிதன் மட்டும்தான் தடுமாறுகின்றான். எங்கேயாவது நம்ம படிச்சிருக்கிறோமா, இந்த நாயோ பூனையோ அல்லது எருமையோ அப்படி ஒரு தூக்கு போட்டு செத்தது, தற்கொலை செய்து கொண்டது, ஏண்டானோ அது காதலித்த ஒரு ஆண் பூனை பெண் பூனை கிடைக்கல, எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா, இது தர்ணா பண்ணது, இல்ல இந்த பழைய காலத்துல எல்லாம் மடல் ஏறுதல் சொல்லி சங்ககால தமிழர்களுடைய வழக்கம் உண்டு. இது மாதிரி ஒரு பூனை மடல் ஏறியது, ஒரு எருமை மடல் ஏறியது, ஒரு நாய் மறைய மடல் ஏறியது, அட இதெல்லாம் இது வேண்டாம், ஒரு சிங்கம் மடல் ஏறியது, எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, எங்கேயாவது கேள்விப்பட முடியுமா, இல்ல சிங்கம் வந்து தூக்கு போடுது செத்தது, இல்ல ஒரு பெரிய மேல இருந்து மலை மீது இருந்து பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டது. இப்பொழுது ஒரு சின்ன செய்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எப்படி இருக்கிறது நம்முடைய நாடு போகக்கூடிய வேகத்திலே பாருங்கள். ஒன்னே கால் மாசமா இன்டர்நெட்ல ஒரு பையனோடு சேட்டிங் பண்ணி கொண்டிருந்தாலும் ஒரு சின்ன பெண், 14 வயது பெண், ஒன்னே கால் மாசமாயி, அதுக்கப்புறம் இன்னொரு 10-15 நாள் அவன் வந்து சேட் பண்ணல, அது என்ன காரணமோ தெரியாது, அவன் சேட்டே பண்ணல, அவன் வந்து அவனை இவன் வந்து சேட்டிங் மூலமாவே காதலிச்சிருக்கலாம். இது வந்து இப்ப போக போக்கு என்னன்னே தெரியல. இந்த மனசு இந்த காமம் எப்படி இருக்கிறதுன்னா, இப்ப சேட்டிங் மூலமா அவை காதலித்தாள், காதலிலே தோல்வியுற்றாள், 2வது மாதம் 14 வயது பெண் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாள். யோசித்து பாருங்கள், நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம், நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது. இந்த மூன்று விஷயங்களையும் யோசிக்க யாரும் மறுக்கிறார்கள். மனிதன், மிருகம், மரங்கள். மரங்களுக்கெல்லாம் காமம் என்கின்ற ஒன்று கிடையாது, அதனுடைய இயற்கை, அது மகரந்த சேர்க்கை இயற்கை, அது மற்றதை நாடி நிற்கிறது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அதை பற்றி பேச வேண்டாம். மிருகங்கள் கொஞ்சம் அறிவு உள்ளவை, 5 அறிவு வரை அதற்கு இருக்கின்றன, 6வது அறிவு உடையவன் மனிதன். ஆனால் மிருகங்கள் எங்கேயும் தற்கொலை செய்து கொண்டதாவோ, தர்ணா பண்ணதாலோ, இல்ல மடலேறியதாகவோ, இல்ல இன்னொருத்தனை அழித்து அடைந்ததாகவோ எந்த விதமும் நாம பார்க்கல. நீங்க தான் எத்தனையோ சேனல் பார்த்திருப்பீர்களே, எங்கேயாவது இது மாதிரி வந்து கொண்டிருக்கிறதா, ஒரு சிங்கம் இப்படி பண்ணது, புலி இப்படி பண்ணது, இல்ல யாரை இப்படி செய்தது என்று எங்கேயாவது சரித்திரம் நாம படிக்கிறோமா? ஆனால் மனிதன் மட்டும் இப்படி செய்கின்றான், மனிதன் மட்டும் பல தவறுகளை செய்கின்றான். காரணம் என்ன, மனிதன் மனத்தை உடையவன், மனமானது நினைக்கும். இந்த மனமானது என்னன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி, நான் சொன்ன மாதிரி ஒரு அணை மாதிரி, மனமானது எல்லாவற்றையும் தேக்கி வைத்துக் கொள்ளும். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்று சொல்லி இதற்கு 4 பகுதிகள் சொல்லுவார்கள். கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கவனித்திருக்கலாம், கதையே கேட்டுருக்கோம், கொஞ்சம் கவனிக்கலாம். இந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்று சொல்லக்கூடிய 4 இந்த அகங்காரம் என்பது ஸ்டாம்பிங், அதாவது மனம் என்பது எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்கிறது, ரிசீவிங் ஆண்டனா மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணும், ரிசிப்டிவ், எடுத்து எல்லாவற்றையும் உள்ள தள்ளும், எல்லாத்தையும் சேர்த்தும் மனம். அடுத்தது வந்து புத்தி, அதை அலசும், அதை பகுத்து பார்க்கும், இதை ஒரு ஐடென்டிஃபை பண்ணும். இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி இந்த மனசு. மனம் என்பது 5 புலன்களின் மூலமாக மனம் என்கின்ற ஒரு தன்மை எல்லாவற்றையும் கிரகிக்கும். புத்தி என்பது அதை ஐடென்டிஃபை பண்ணும். ஒவ்வொன்றுக்கும் இதுதான் ஒரு முத்திரை குத்தும், இது நமக்கு பிடிச்சது, இது பிடிக்காதது, இது தேவையற்றது, இது தேவையானது என்று பலவிதமான முத்திரைகள் குத்தும். அடுத்தது சித்தம் என்று சொல்லக்கூடியது, அதை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கும். அகங்காரது இந்த 3 பண்ணக்கூடியது, நான் தான் பண்றேன்னு சொல்லி ஒரு முத்திரை, நான் தான் பண்ணேன்னு சொல்லி அதை எப்படி குவாலிட்டி சர்டிஃபைடு கேரண்டீடு கொடுக்கற மாதிரி, நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன்னு தன்னுடைய தன்மை, தானான தன்மையை அங்கே முத்திரை குத்தும். இந்த 4 விஷயங்களை கொண்டது மனம் என்று சொல்வார்கள். இந்த மனமானது 5 புலன்களின் மூலமாக செல்லும் பொழுது இந்த உடற்காமத்திலே முழுமையாக ஈடுபடுகிறது என்பதையும் பார்த்தோம். அப்பொழுது நான் தான் அங்கிருக்கிறேன், நான் தான் அங்கிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த அகங்காரம் தன்னை இழக்கிறது. அந்த இடத்துல நன்றாக கவனிக்க வேண்டும், தன்னை இழக்கிறது. தன்னை இழந்த காரணத்தினாலே இந்த 3 மனம், சித்தம், புத்தி 3 அதை கிரகித்துக் கொண்டு உள்ளே வைத்துக் கொண்டு தன்னை இழந்த அகங்காரத்தை மீண்டும் சேர்த்துக் கொண்ட பொழுது அந்த உடற்காம முடிவடைந்த பொழுது அதை பற்றி யோசித்து பார்க்க ஆரம்பிக்கிறது. மீண்டும் மீண்டும் இதனை சுற்றி வருகிறது. ஏன்னா இந்த அகங்காரம் மறைகின்றது, சில கணங்கள் தன்னை மறைகின்றது, தன்னை மறந்து விடுகிறது. மறக்கும் பொழுது காரணம் என்ன, அதுதான் சொன்னேன், இறைவன் உயிர்களை அவர்களுடைய பாப புண்ணியங்களுக்கு ஏற்ப இங்கே உலகத்திலே படைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உடற்காமத்தை பயன்படுத்திக் கொள்ளுகிறான். அப்பொழுது இறைவனுடைய திருவிளையாடலாக இது நடக்கின்றது. இறை நிலை ஒரு க்ஷணத்திலே பார்க்க முடிகிறது. ஆனா இதையே தொடர்ந்து கொண்டிருந்தால் இது இறை நிலை அல்ல நினைக்க வேண்டும். என்ன, இவை கீழ் நோக்கி சொல்லுகின்றது. முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு நாமம் உண்டு, என்னன்னா ஊர்த்வரேதசே நமஹா என்று சொல்லி ஒரு நாமம் வரும். ஊர்த்வமுகமான அதை மேல் நோக்கி சொல்லக்கூடிய ரேதசை உடையவன் என்று சொல்லும்படியாக தன்னுடைய வீத்தியத்தை தேஜசை உடையவன் என்று சொல்லி ரெண்டு பேருக்குமே ஒரு நாம சகசநாமத்தில் வரும். இப்ப யோசித்து பாருங்கள், கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, ஆனா செல்ல வேண்டிய நிலை மேல் நோக்கி செல்லக்கூடிய நிலை இருக்க வேண்டும். இந்த உடற்காமத்திலே ஐம்பொறிகளும் ஈடுபட்ட காரணத்தினாலே மனமானது முழுமையாக அங்கே ஈடுபடுகின்றது. அதனிடத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அதனுடைய ஆனந்தம் என்கின்ற தன்மையை அது தனக்குள்ளே ஏற்படுத்திக் கொண்டு இதுதான் உயர்ந்தது என்கின்ற தன்மையை சுட்டிக்காட்டுகிறது. மீண்டும் மீண்டும் இதை நினைக்கும் பொழுது மனத்தினுடைய வேலையே அவ்வளவுதானே, மீண்டும் மீண்டும் இதை கொண்டு வரும். அப்படியே அந்த டேப் ரெக்கார்டர் பார்த்தோமா, திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா அப்படியே போய்கொண்டே இருக்கும், ஒரு சர்க்கிள்ல சுத்துற மாதிரி அப்படியே சுத்தி கொண்டே இருக்கும். இந்த காமமானது மீண்டும் மீண்டும் அந்த டைனமோ பார்த்திருப்பீங்களே அந்த பழைய காலத்துல சைக்கிள்லாம் இருக்கும் தெரியுமா, அது போலவே நினைக்க 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 இந்த தீயானது பற்றி கொள்ளுகிறது. இதுதான் இதனுடைய செயல்பாடு, காமத்தினுடைய செயல்பாடு இதுதான். சரி, இதுல என்ன குற்றம் இருக்கிறதுன்னா, அத்தோடு அது நின்று விட்டால் குற்றம் அல்ல. உடற்காமம் இந்த விருத்தியாக உடற்காமமாக நின்று அந்த க்ஷணத்திலே முடிந்து விட்டால் அவ்வளவுதான். இன்னும் நம்ம வெளிப்படையா பார்த்தோம்னா ஒரு மிருகங்களின் இடத்திலே அந்த உடற்காமம் நிகழ்ந்த பிறகு அந்த மிருகங்களுக்கு தாய் என்கின்ற வித்தியாசம் தனையன் என்கின்ற வித்தியாசம் எதுவும் கிடையாது. கொஞ்ச காலத்து பிறகு தாயும் தனையனும், அதாவது அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய எந்த மிருகமும் வளர்ந்து விட்ட பிறகு அதுக்கு ஒரு தாய் நாய், தாய் சிங்கம், தாய் புலி அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. பெண் ஆண் என்கின்ற ரெண்டு தன்மை மட்டும்தான் அதுக்கு உண்டு. அதுக்கு வந்து தாய் குழந்தை என்கின்ற தன்மை எல்லாம் கிடையாது. ஆனால் மனிதனுக்கு அவை இருக்கின்றன, அதுதான் முக்கியமான விஷயம். மனிதனுக்கு உறவுகள் இருக்கின்றன, அவனுக்கு அறிவு இருக்கின்றது, அவன் செல்லக்கூடிய அவன் வாழ வேண்டிய ஒரு நெறி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு குறி இருக்கின்றது. மிருகங்களுக்கு அது கிடையாது, மனம் கிடையாது. மனத்தை உடையவனாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த ஒரு விஷயத்தை, ஐம்பொறிகளினிடத்திலே மனம் ஈடுபடக்கூடிய, முழுமையாக ஈடுபடக்கூடிய ஒரு விஷயத்தை இறைநிலைக்கு ஒரு க்ஷணத்திலே கொடுக்கக்கூடிய இந்த சிற்றின்பத்தை மீண்டும் மீண்டும் மனமானது அசை போடுகிறது. ஆக இது உடலினாலே வரக்கூடிய விஷயம் காமம் அல்ல, இது உள்ளத்தினாலே வரக்கூடிய விஷயம். முதல்ல நினைக்க ஒரு கருத்து, மனத்தினாலே வளரக்கூடியது காமம், அதுதான் முக்கியம். மனத்தினாலே வளரக்கூடியது, இப்போ இந்திரனுடைய கதையை எடுத்துக்கொள்ளலாம், காசியபரனுடைய கதையை எடுத்துக்கொள்ளலாம். இந்திரன் ஏன் அவ்வளவு நேரம் இல்லாமே அவ்வளவு காலமும் முருகப்பெருமானோடு போரிட்டு வரும் பொழுது போரிட்டு தாரகாசுரனை அழித்து அங்கிருந்து பல ஸ்தலங்கள் கேதார் எல்லாத்தையும் நம்ம காசி எல்லாவற்றையும் தாண்டி கொண்டு வந்திருக்கிறார்கள். இங்கே சேங்கலூரிலே வந்த பொழுதுதான் அவனுக்கு காமம் வந்தது. எப்பொழுது காமம் வந்தது, அந்த வனதேவதை இந்திராணியினுடைய நகைகளை கொடுத்த பொழுது. நகைகளை கொடுத்த பொழுது என்னாடுது, இந்திராணியினுடைய நினைவு வந்தது. அதாவது ரீகலெக்டிங், ரீகலெக்ஷன் என்று சொல்லுகின்றோமே, அது போல நடந்த விஷயங்களை மீண்டும் அசை போடுகின்றான். இந்த காமமானது உடற்காமம் அல்ல, மனத்தினாலே ஏற்பட்ட விகாரம், மாறுபாடு. விகாரம்னா மாறுபாடுன்னு அர்த்தம். இந்த மனவிகாரம் இது, காமம் என்பது மனவிகாரம். என்ன விஷயம், இது எல்லாவற்றிற்கும் இருக்கும். பெண் ஆண் என்கின்ற காமம் மட்டுமே அல்ல, இது பல விஷயமான விஷயங்களுக்கு பொருந்தும். இப்போ ஒரு பொருள் இருக்கிறது, இந்த பொருள் ஒரு சாப்பாடு, இதை யோசிக்கலாமே. திருப்பி ஒரு லட்டு இருக்கு, ஜிலேபி இருக்கு, பாதுஷா இருக்கு, அல்வா இருக்கு, எல்லாருக்கும் ஸ்வீட் பிடி, ஸ்வீட்டுங்கிற ஒண்ணு தானே. இதே உதாரணத்தை நான் எடுத்துக்கொள்ளுகின்றேன், பொருளிலே எந்த விதமான தவறும் கிடையாது, பொருளிலே எந்த விதமான தவறும் கிடையாது. இப்பொழுது இனிப்பு என்று சொன்னால் ஜாங்கிரியும் இனிப்பு தான், அல்வாவும் இனிப்பு தான், லட்டும் இனிப்பு தான், எல்லாம் இனிப்பாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதனுக்கு லட்டு பிடிக்கும், இன்னொரு மனிதனுக்கு ஜாங்கிரி பிடிக்கும், இன்னொரு மனிதனுக்கு அல்வா பிடிக்கும். அதை விடுங்க, அல்வாங்கிற ஒரே பொருளை எடுத்துக்கலாம், பல பேருக்கு அல்வா கொடுக்க பிடிக்கும். இவன் அல்வா என்கின்ற ஒரு இனிப்பு இருக்கிறது, அந்த இனிப்பு ஒரு நல்ல பொருள் இருந்து என்றிருந்தால் எல்லாருக்கும் அது பிடிக்கணுமா இல்லையா? எல்லாருக்கும் அது பிடிக்கணுமா இல்லையா? ஆனா அதை பிடிக்கல. காரணம் என்ன? பொருள் ஒன்று, ஆனால் அதனுடைய தன்மையை மனிதன் அனுபவிக்க கூடியது வேறு விதம். மனிதன் தன்னுடைய மனத்தினாலே, அதாவது இந்த உடல் நாக்கானது அல்வாவை சாப்பிடுகிறது. சாப்பிடும் பொழுது ஒருத்தனுக்கு இந்த, அதான் முதலே சொன்ன மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்று சொல்லும் பொழுது, இந்த புத்தியும் சரி சித்தமும் சரி, சில பேருக்கு அல்வா ரொம்ப நல்லா இருக்கு சார், என்ன பேர்பட்ட அல்வா, திருநெல்வேலி அல்வா, அதுவும் நெல்லையப்பர் சன்னிதானத்துக்கு எதிர்த்து இருக்கக்கூடிய அல்வா, அங்கே போய் இந்த காத்து கடந்து கியூல நின்று அந்த அல்வா வாங்கி சாப்பிடணும். அதே மாதிரி மதுரை மேலவாசி வீதியில அதுக்குன்னு ஒரு கடை உண்டு இல்லையா, இதுக்காக அங்கே போய் அதுக்காக அதையே நின்று பார்த்துட்டு இருக்க மாட்டான், போனா நெல்லையப்பரை கும்பிடுறதோ அல்லது மீனாட்சி அம்பாளையும் சொக்கநாதரை கும்பிடக்கூடிய வெளியே பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன். இல்ல திருப்பதிக்கு போனா பெருமாளை பார்க்கறோம் இல்லையோ, லட்டு வாங்கலே எல்லாரும் தொலைச்சிடுவோம். பெருமாளை பாத்தியான்னு ஒருத்தருமே கேட்க மாட்டோம், லட்டு வாங்கிட்டு வந்தியான்னு தான் கேட்பாங்க. அதே போல பழனினா பஞ்சாமிரதம் ஒவ்வொன்றுக்கு இப்ப பிரசாதத்தை வச்சுதானே இருக்கிறோம். இப்போ லட்டு அல்லது இங்க அல்வாங்கிற ஒரு உதாரணத்தை சொல்லும் பொழுது ஒருத்தருடைய மனது ரொம்ப நல்லா இருக்கு சார், இது அப்படியே வாய்க்குள்ளே சென்று விடுகிறது, இனிப்பா இருக்கிறது, எனக்கு இது பிடித்திருக்கிறது சொல்றார். இன்னொருத்தர் என்ன சார் இது தொட்டாலே ஜவ 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 ஜவன்னு என்னமோ மூக்கு சளி மாதிரி, வேண்டாம் எனக்கு அல்வா பிடிக்காது, எனக்கு இது லட்டு தான் பிடிக்குதுங்கிறார். பொருளிலே எந்த விதமான உயர்வோ தாழ்வோ கிடையாது. இவர்களுடைய மனம் அதை எப்படி நுகர்கிறதோ, எப்படி அதனை ஏற்றுக்கொள்ளுகிறதோ, ஐடென்டிபிகேஷன் என்று சொல்லுகிறோம் இல்லையா, அந்த ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய இடத்திலே தான் நல்லதும் கெட்டதும் வருகிறது. நல்லதும் கெட்டதும் அந்த ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய தன்மையிலே தான் வருகிறது. இந்த அல்வா என்பதோ லட்டு என்பதோ ஒருத்தன் ஐடென்டிஃபை பண்றான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி, இன்னொருத்தன் அது பிடிக்கலேன்னு சொல்றான். ஆக இதேதான் காமத்துக்கும் வருகின்றது. இந்த காமத்தை என்ன செய்கின்றார்கள், இது பிடிக்கிறது என்று சொல்லி சொல்லும் பொழுது மீண்டும் மீண்டும் அதை அசை போடும் பொழுது பிடித்த பொருளை நாடக்கூடியது மனிதனுடைய இயல்பு. எனக்கு இது பிடித்திருக்கிறது, எனக்கு இது வேணும், இது வேணும். சில பேருக்கு பாகக்கா பிடிக்கும், பெரும்பாலான பேருக்கு பாகக்கா பிடிக்காது. பாக்கா நல்லதா கெட்டதா? பாக்கா நல்லது. ஆனா எல்லாருக்கும் அது பிடிக்குதா? நல்லதுங்கிறதுனால மட்டுமே எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. சுவையின் காரணத்தினாலே பல பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அது அடுத்த விஷயம். சுவை ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். பாகக்காய் பிடித்தவர்களும் உண்டு, பாகக்காய் பிடிக்காதவர்களும் உண்டு. இதை பத்தி நம்ம பேச வரவில்லை. ஆனால் இந்த மனத்தினுடைய தன்மை என்ன என்று சொன்னால், இது எனக்கு பிடித்தது எனக்கு பிடிக்காதது என்று சொல்லி பாகுபாடு செய்து கொள்ளுகிறது.